ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 7 பூர்ணத்தி ஞானம் பதம் 25. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். நாகம் பிரகாஷ சர்வஸ்யம் யோகமாயா சமாவ்ருதம் மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமதமவ்யயம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதம் மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமதமவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். சிற்றறிவுடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன். எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷுரன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7 பூரணத்தி ஞானம் பதம் 25 இருக்கும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். சில பேர் வந்து கேட்பதுண்டு, சில பேர் இல்லை, பல பேர் இந்த லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கடவுளை நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்வது சில பேர் வந்து சொல்வார்கள். அதுக்கு பகவான் இந்த பதத்தில் பதிலளிக்கின்றார். நான் வந்து மூடர்களுக்கும் சிற்றறிவுடையவர்களுக்கும் நான் தோன்றுவதில்லை. நாகம் பிரகாஷ் சர்வஷ யோகமாயா சமாவர்த்தக. ஏன் அப்படின்னா நான் யோகமாயாவால் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பதில்லை அப்படின்னு பகவான் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார். பகவான் வந்து பிறப்பற்றவர் அஜா என்றும் அதுக்கப்புறம் அழிவற்றவர் என்றும் அழைக்கப்படுகிறது. அவர்கள் இந்த யோகமாயன் மறைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு பகவானை பற்றிய பூர்ண அறிவு அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இரண்டு விதமான மனிதர்களுக்கு பகவான் தோன்றுவதில்லை. ஒரு முதல் மனிதர் யார் அப்படின்னா, யாரெல்லாம் அசுரர்களாக இருக்கிறார்களோ நாஸ்திகவாதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் வந்து தோன்றுவதே இல்லை. வேணும்னே பகவான் வந்து தோன்றுவதில்லை. இரண்டாவது மனிதர்களுக்கு யாருக்கு தோன்றுவதில்லை அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் இன்னும் தகுதிகள் வரவில்லையோ அவன் வந்து இப்போ கடவுளை நம்பலாம். இருந்தாலும் எப்போ அவனுக்கு தகுதிகள் வந்திருக்கோ அப்போ தான் வந்து அவனுக்கு தரிசனம் கிடைக்கும். தகுதிகள் இல்லாமல் வந்து பகவானை தரிசனம் செய்ய வந்து இயலவே இயலாது. சாதாரணமாக 5000 வருடங்களுக்கு முன்னாடி பகவான் வந்து விருந்தாவனத்தில் தோன்றி பல விதமான லீலைகளை புரிந்தார். மதுரா, விருந்தாவனம், கோகுலம், துவாரகை, மதுரா, இதுபோல் குருக்ஷேத்திரம் போன்ற இடங்களுக்கு சஞ்சாரம் செய்து பல விதமான லீலைகளை பகவான் புரிந்திருக்கின்றார். அப்படி பல விதமான லீலைகளை புரிந்திருக்கும் போது எல்லா இடத்துலையும் தானே பகவான் போகிறார், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் செய்கின்றார். அப்போ எல்லா மனிதர்களும் தானே கிருஷ்ணரை பார்ப்பார்கள். அப்போ எப்படி இந்த பகவான் வந்து இந்த விதத்தில் சொல்கின்றார், நான் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் காட்சி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரே, அப்போ எப்படி புரிந்துகிறது அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பொருளுரில் சொல்கின்றார், பகவான் எல்லா இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு எல்லா இடத்துலையும் எல்லா விதமான லீலைகளையும் செய்தாலும் எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வதில்லை இவர் பகவான் என்று. வந்து எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா, எப்போ பிரைம் மினிஸ்டரை பற்றி நமக்கு வந்து அறிவு இல்லையோ அப்போ பிரைம் மினிஸ்டர் நம்ம கூடவே வந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம அவரை பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதுபோல் பகவான் விருந்தாவனம் மதுரா, கோகுலம் போன்ற இடங்களில் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் லீலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சாதாரண மனிதர்களுக்கு இவர் கடவுள், இவர் கிருஷ்ணர் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், மனிதர்களுக்கு நாகம் பிரகாஷ சர்வஷ நான் எளிமையாக தெரிவதில்லை அப்படின்னு வந்து சொல்கின்றார். அப்புறம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, தூய பக்தர்களுக்கு மட்டும்தான். பகவான் இந்த உலகத்தில் வந்து லீலைகளை செய்யும் பொழுது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான், பக்தர்களுக்கு மட்டும்தான் பகவான் காட்சி கொடுத்தார். எப்படியே குரு வம்சத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டு அங்கே வந்து யார் சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது அப்போ எல்லாரும் வந்து கிருஷ்ணரே சிறந்தவர்கள், இங்கே இருக்கும்போதெல்லாம் கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள், கிருஷ்ணரே சிறந்தவர் அப்படின்னு எல்லாரும் வந்து கிருஷ்ணர் சொல்லும் பொழுது சிசுபாலன் எந்திரிச்சான், கிருஷ்ணரா சாதாரண மாடு மேய்க்கிறவன், அவனை போயிட்டு நீங்கள் சிறந்தவர்னு சொல்லுகின்றீர்களே இந்த அசம்பிளியில், இங்கே இருக்கிறவர்களே சிறந்தவர்னு அவரை போய் சொல்கிறீங்களே, சாதாரண மாடு மேய்க்கிறவர் சாதாரண யாதவர் இவரை போயிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சிசுபாலன் கண்ணா அப்படின்னு வந்து பேசினான். இருந்தாலும் பீஷ்ம தேவர், பாண்டவர்கள், வியாசதேவர், நாரதர் போன்ற எல்லோருமே வந்து பகவான் முழுமுதற் கடவுள், இவர் தான் வந்து இவரை தான் தேர்ந்தெடுக்கணும் என்று சொன்னார்கள். இருந்தாலும் வந்து சிசுபாலன் போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிருஷ்ணர் வந்து பிறப்பற்றவர், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. பகவான் கம்சன் என்ன பண்ணால் பகவானை கொல்லணும், கிருஷ்ணரை கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அசுரர்களை, எல்லா அசுரர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தான். அப்படியே விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும் பொழுது எப்படி குழந்தைங்கள்லேருந்து சின்ன பந்து தூக்கி போட்டு விளையாடுமோ அதுபோல் என்ன பண்ண பகவான் என்ன பண்ணார், அந்த எப்படி குழந்தைகள் விளையாடுமோ அதுபோல் பகவான் விளையாண்டு விளையாண்டு என்ன பண்ணார், எல்லா அசுரர்களையும் கொன்று விட்டார். எல்லா அசுரர்களையும் கொன்று விட்டார். அப்புறம் கம்சன் பார்க்குறான், எப்படா கொல்றது கிருஷ்ணர், எப்படா கொல்றது அப்படின்ட்டு அக்ரூரை அனுப்பிச்சான். அக்ரூரை அனுப்பிச்சு நீங்கள் கிருஷ்ணர் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம என்ன பண்ணோம் முஷ்டிகா சானூர் அந்த மாதிரி மல்லுத்த யுத்தத்தை ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணர் எப்படின்னா வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரை அனுப்பிச்சு நீங்கள் கிருஷ்ணர் பலராமன் கூட்டிகிட்டு வாங்க மதுராவுக்குன்னு சொல்லும் பொழுது அக்ரூரை போயிட்டு கிருஷ்ணரை பலராமன் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கிருஷ்ணரை பலராமரையும் கூட்டிகிட்டு வர்ற பொழுது கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா விருந்தாவனத்தில் வில்லேஜ் அது எல்லாமே கிராமம். அப்போ கிராமத்தில் இருக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து சாதாரண உடையில் தான் வந்து இருப்பார். அங்கே எப்படி கிராமத்தில் மக்கள் இருப்பார்களோ அதுபோல் தான் பகவான் இருப்பார் ஒழிஞ்சு பயங்கர ஐஸ்வர்யங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து இருக்காது. ஆனால் வந்து மதுரா வரும்போது, துவாரகா வரும்பொழுது பயங்கரமாக வந்து பகவான் வந்து ஐஸ்வர்யத்தோடு இருப்பார். அப்படியே சுற்றி பார்க்குறாரு. மதுரா வந்து சுற்றி பார்க்கும்பொழுது கம்சனோட அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த மல்லுயுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறார். எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறம்போது ஒரு தோபியை பார்க்குறார். ஏ தோபி, நிறையா அவன் வந்து கம்சனுக்கு வந்து நல்லா அருமையான ஆடை அலங்காரம்லாம் எடுத்துக்கொண்டு போனான். அப்போ தோபியை பார்த்துட்டே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோபி சொல்கிறான், உனக்கா நானே நான் வந்து அரசருக்கு கம்ச மகாராஜருக்கு நான் இந்த ஆடை அலங்காரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், இந்த உடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் எங்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பகவான் இங்கே சொல்கிறார், நாகம் பிரகாஷ சர்வஷ, அவர்களுக்கு நான் வந்து பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்று தெரிவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கம்சாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பகவான் என்ன பண்ணார், ஓங்கி ஒரு குத்து விட்டார், அவன் வந்து பூமிக்கு அடியில் போயிட்டு மரணம் ஏற்பட்டு விட்டது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து அற்புதமான லீலைகளை செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண குழந்தையை போல் என்ன பண்ணுறார், பூத்தனா மடியில் போய் படுத்துக்கிட்டாராம். பூத்தனா என்ன பண்ணா, கிருஷ்ணரை கொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் இவ்வளோ பெரிய அரக்கி, கிருஷ்ணரை ஒரு குழந்தை, நான் வந்து ஒரு சுண்டு வரலாலே கிருஷ்ணரை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, பாலை வந்து மார்பகத்தில் வந்து விஷத்தை தடவி கொண்டு அப்படியே வந்தாலாம். அப்படி வந்துட்டு கிருஷ்ணரை வந்து சாதாரணமாக வந்து எடை போட்டு என்ன பண்ணா, அந்த குழந்தைய தூக்கி மடியில் வச்சா பால் கொடுத்தான், பால் கொடுத்து கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணார், கிருஷ்ணரை பாலோட சேர்ந்து பிராணனையும் இழுத்து உயிர் போய்விட்டது. அதுபோல் சாதாரண குழந்த மாதிரி அப்படி படுத்துக்கிட்டே இருக்காரு, பட்டுன்னு கொண்டுட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான திருவிழாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரனே மயங்கிட்டான். இந்திரனே வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு தெரியவில்லை. இந்திரனுக்கே தெரியல அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு எப்படி தெரியும், தெரியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. என்ன பண்ணால் இந்திர பூஜை, விருந்தாவனத்தில் இந்திர பூஜை எல்லாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது கிருஷ்ணர் பார்த்தார், இந்திரனுக்கு ஏன் பூஜை செய்கிறீர்கள், இந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்யுங்கள். ஏன் அப்படின்னா வந்து கோவர்த்தன மலையாகவே பகவான் வந்து அவதாரம் செய்திருக்கின்றார். அப்படி இந்த கோவர்த்தன மலையை வணங்குங்கள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு சொல்வதுக்கு பதிலாக கோவர்த்தன மலையை வணங்குங்கள். ஏன் அப்படின்னா கோவர்த்தன மலையாக கிருஷ்ணர் வந்து இருக்கார். அப்படி வணங்குங்கள் சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்திரனை விட்டுட்டு எல்லாரும் கோவர்த்தன மலைக்கு வந்து வணங்குவாங்க. அப்படி வணங்கணுன்னு இந்திரனுக்கு பயங்கரமாக தான் கோபம், யாரா அது அந்த கிருஷ்ணன், அந்த ஒரு சின்ன ஒன்று பையன் வந்து என்னோடய பூஜையே நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான கோபம். நான் யார், எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பராக்கிரஷ்னாலி, நான் வந்து நான் வந்து இந்திரன் வந்து சொர்க்கத்துக்கு அதிபதி, நான் எங்கிட்டே விளையாடுறான் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சம்வர்த்தகா அப்படிங்கிற வந்து பெரிய பெரிய மலையை போயிட்டு ஏழு நாலு ஏழு ஏழு பகல் ஏழு இரவு பயங்கரமான மலை இருந்தான் அவனத்தில். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை துளிலாம் வந்து எப்படி விழுதான் அப்படின்னா, ஒரு பெரிய யானை, யானையோட கால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அதை விட பெருசாகவும் அப்படியே வந்து வந்து ஒவ்வொரு பில்லர் பில்லராக வந்து விழுதான். அந்த அளவுக்கு மலை வந்து கட்டி போயிருதான். அப்படி எல்லாருமே தத்தளிக்கிறார்கள், கிருஷ்ணா மாதவா கோவிந்தா நீ தானே வந்து கிருஷ்ணர் எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் பாட்டுக்கு இந்திர பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தோம், அது பாட்டுக்கு நல்லா போயிட்டே இருந்து நீ வந்து என்ன பண்ண, கோவர்தன மலையை வந்து பூஜை பண்ணுன்னு சொன்ன. இப்போ கோவர்தன மலையை பூஜை பண்ணதுக்கப்புறம் பாரு இந்திராவுக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு அப்படின்னு நீங்களாம் கவலைப்படாதீர்கள். நமே பக்த பிரணஷதி சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வசாந்தி நிகட்சதி கௌந்தேய பிரதி ஜானேகி நமே பக்த பிரணஷதி. என்னுடைய பக்தர்கள் என்றைக்குமே வந்து அழிவது இல்லை, நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், ஒரு சிறு குழந்தை எப்படி ஒரு குடையை தூக்குமோ அதுபோல் பகவான் என்ன பண்ணுறார், கோவர்த்தன மலையை தூக்குகின்றார். 7 வயசு 6 வயசு இருக்கிற குழந்தை பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, கோவர்த்தன மலையை சுண்டு விரல், அதுவும் பீச்சங்கையால் இடது கையால் இருக்கிற சுண்டு விரலை தூக்குனாராம். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர்கள். அவருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கோபகுமாரர்கள் விளையாண்டுட்டே இருப்ப இருக்கிறப்போ அவர்கள்லாம் என்றைக்கு வந்தால் மாடு மேய்க்கிறவர்கள் இல்லையா, அப்போ அவர்கள்லாம் குச்சி வச்சுருந்தாங்களாம் கையில். அந்த குச்சி வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்களாம், ஏ கிருஷ்ணா நீ வந்து இவ்வளோ நாளாக வந்து தூக்கிட்டே இருக்கிறியே, 7 நாள் 7 பகல் கிருஷ்ணர் தூக்கி வச்சுட்டு இருந்தார், அப்போ இவ்வளோ நாள் தூக்கி வச்சுட்டு இருந்தியே, நாங்கள் கொஞ்ச நாள் பிடிச்சிக்கிறோம், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு ஓய்வெடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள்லாம் குச்சியை கீழே வச்சுக்கிட்டா இருக்கலாம். குச்சியை கீழே வச்சுட்டு பகவான் அப்போ கொஞ்சம் லேசாக கையை எடுக்கிறதுக்கு குச்சியெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சான். அப்போ சொல்ல, ஏ கிருஷ்ணா நீயே பிடிச்சிக்கோ நீயே பிடிச்சி. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து சாதாரண குழந்தை போல தான் வந்து விளையாடுகிறார். இருந்தாலும் வந்து பகவானுடைய சக்தி, பகவானுடைய லீலைகள் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். யார் யாருக்கெல்லாம் பக்தி இல்லையோ அவர்களால் வந்து புரிந்து கொள்வது மிக மிக வந்து கடினம். எப்படி ஒரு உதாரணத்துக்கு குந்தி மகாராணி சொல்கின்றார்கள், இந்த யோக மாயால் நீங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி ஒரு சாதாரணமாக யாராவது ஒரு ட்ராமாவில் நாடகம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எதாவது என்ன பலவிதமான வேஷங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அப்படி வேஷம் போட்டு நடிக்கும் பொழுது நம்மளால் போயிட்டு கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக நரசிம்மலையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்யகசிபா வந்து யாருன்னா வந்து வேஷம் போட்டுட்டு நடிப்பாங்க. சில பேர் வந்து ஆண்களாக இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கூட வந்து இரண்யகசிபோட வேடத்தை போட்டுட்டு நடிப்பாங்க. அப்படி நடிக்கும் பொழுது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆக்ரோஷமாக வந்து இரண்யகசிபு எப்படி நடிப்பாரோ அது போலவே பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடிப்பார்கள். அப்போ நமக்கே சந்தேகம் வந்துடும், யாரா இது கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்ட்டு. அப்போ நாடகம் ஆடுறவர்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அவர்களே சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம், இல்லைனா ட்ராமாவோட டைரக்டர் யாரோ அவர் வந்து சொன்னார்னா அப்படின்னா இவங்க யாரை வந்து இந்த இரண்யகசிபோட வேடத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு யாருன்னா டைரக்டர் சொன்னால் புரிஞ்சுக்கொள்ளலாம், இல்லைனா யார் நடிக்கிறாங்களோ அவங்க சொன்னால் நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுபோல் குந்தி மகாராணி சொல்கிறார்கள், கிருஷ்ணா நீயும் ஒரு நாடகத்தில் நடிப்பது போலவே நீயும் நடித்து கொண்டிருக்கிறார், யோகமாயாவில் கவரப்பட்டு இருக்கிறாய், அதனால தான் வந்து சாதாரண மக்களுக்கு தெரிவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மதேவும் மயங்கி விடுகிறார். பிரம்மதேவும் ஸ்ரீமத் பாகவதம் 10.14.7 வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரம்மதேவர் சொல்கின்றார், கிருஷ்ணா உங்களை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா பிரம்மா ஒரு தடவை என்ன பண்ணார், இந்த கிருஷ்ணர் இது மாதிரி வந்து நிறைய தேவி நிறைய அசுரர்களை வதம் செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே சரி எப்படி தான் வந்து பார்த்துருவோம், அவருடைய எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பரிசோதனை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் நேராக விருந்தாவனத்துக்கு வந்து இந்த கிருஷ்ணர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம் கிருஷ்ணரையே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணார், அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த கண்ணுக்குட்டிகளெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அடையே கண்ணுக்குட்டியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஏ கிருஷ்ணா கண்ணுக்குட்டியை காணாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஓடி போய் பார்க்கும் பொழுது பிரம்மா என்ன பண்ணுறார், அந்த சின்ன சின்ன பசங்களையும் கிருஷ்ணரோட நண்பர்களையும் திருடிட்டு போயிட்டார். திருடிட்டு போனதும் கிருஷ்ணர் எங்கடா கண்ணுக்குட்டியும் காணாம் தேட போன பசங்களையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட போய் பார்க்குறாரு. அப்புறம் தான் புரியுது, இந்த பிரம்மா தூக்கி கொண்டு செல்கின்ற விட்டார், என்னையும் பரிசோதனை செய்கின்றார், நாகம் பிரகாஷ சர்வஷ, அவருக்கும் வந்து அவருடைய கண்களையும் மறைக்கப்பட்டு விட்டது, அதனால் வந்து அவருக்கும் வந்து நான் முழுமுதல் கடவுள் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி என்ன பண்ணுறார் பகவான், எத்தனை பசங்க இருந்தாங்களோ எத்தனை கண்ணுக்குட்டி இருந்துச்சோ அத்தனை அவதாரம் மாதிரி வந்து எப்படி எப்படி பசங்கள் இருப்பாங்களோ அது போலவே அவதாரம் செய்து அவர்களை எப்படி தினந்தோறும் வீட்டுக்கு போயிட்டு வந்து பசு கன்றுகளை மேய்ப்பார்களோ அது போலேயே எத்தனை பசுமா எத்தனை கன்று குட்டிகள் இருந்துச்சோ அத்தனை கன்று குட்டிகளாகவும் பகவான் அவதாரம் செய்தாராம். அவதாரம் செய்து எதுவுமே யாருமே காணா போவாத மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரம்மா என்ன பண்ணார், தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் வந்து வானத்தில் படுக்க வச்சுட்டார் எல்லாத்தையும். இங்கே இருந்தாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் கழித்து பிரம்மதேவர் வர்றார். பிரம்மதேவர் வந்துட்டு பார்க்குறார், வந்து சரி கிருஷ்ணர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது பிரம்மா வந்து எந்தெந்த பசங்கள்லாம் திருடிட்டு போனாரோ அந்தந்த பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்களாம் கிருஷ்ணா கூட. பிரம்மா என்னென்ன இப்போ எந்தெந்த கண்ணுக்குட்டியெல்லாம் திருடிட்டு போனாரோ அந்த கண்ணுக்குட்டியும் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்னடா, அது நம்ம தானே திருடிட்டு போட்டேன், இதே அப்புறம் நான் திரும்பவும் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இது போல் பிரம்மாண்டங்கள் ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா இருக்கார், ஒவ்வொரு பிரம்மாவுக்கு 4 தலை, ஒரு பிரம்மாவுக்கு 6 தலை, ஒரு பிரம்மாவுக்கு 10 தலை, 20 தலை, 30 தலை, அது போல் வந்து பல விதமான பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. எல்லாவோட பிரம்மாவையும் கிருஷ்ணர் கூப்பிட அப்புறம் பிரம்மா வந்து புரிந்து கொண்டார், முழு முதற் கடவுள் கிருஷ்ணரே அப்படின்ட்டு. அது போல் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவும் என்ன பண்ணுறார், முழுமுதிரை கடவுளை பற்றி தெரியாமல் மயங்கி விட்டார், இந்திரனும் மயங்கி விட்டார். அதுபோல் எப்போ வந்து நமக்கு பக்தி இருக்கிறதோ அப்போ மட்டும்தான் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். ஈஷோபனிஷத்தில் மந்திரா 15 சொல்லப்படுகிறது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யோகமாயாயில் கவரப்பட்டு இருக்கிறார். கவரப்பட்டு இருப்பதனால் சாதாரண மனிதர்கள் நாகம் பிரகாஷ சர்வச்ச சாதாரண மனிதர்களுக்கு அவர் தோன்றுவதில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்படுகிறது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து தர்க்கமாக கடவுள் கிருஷ்ணரை பற்றி கடவுளை பற்றி எப்படி தர்க்கமாக வந்து புரிஞ்சு கொள்ள முடியுமா, லாஜிக்காக புரிஞ்சு கொள்ள முடியுமா, லாஜிக்காக வந்து புரிந்து கொள்ள முடியாது, நம்மளுடைய இந்திரியத்தை வைத்தும் புரிந்து கொள்ள முடியாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக விஷயத்தையே அப்படியே லாஜிக்காக வந்து சொல்லுவார்கள், தர்க்க முறையில் வந்து சொல்வார்கள், அதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திரியத்தை வைத்தும் புரிந்து கொள்ள முடியாது. எப்போ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா எப்போ பக்தி இருக்கிறதோ, பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி இருக்கும் பொழுது மட்டும்தான் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். பக்தி ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னாவே எல்லாமே வந்து ஹிருதயத்துட்டு ஹிருதயத்திலிருந்து ஹிருதயத்துக்கு மாற்றக்கூடியது. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவய முஹ்யந்திய சூரயகம். பிரம்மதேவருக்கு என்ன பண்ணார் கிருஷ்ணர், எல்லா வேத சாஸ்திரங்களும் அவரோட ஹிருதயத்துக்கு மாற்றிவிட்டார். ஹிருதயத்துலேருந்து ஹிருதயத்தை வந்து பரிவர்த்தனை நடக்கிறது. அதுபோல் நம்ம பக்தி செய்யும் பொழுது தான் வந்து பகவான் தோன்றுவாரை ஒளிந்து வந்து பக்தி செய்யவில்லை அப்படின்னா வந்து பகவான் தோன்றுவதில்லை அப்படிங்கிறது இந்த பதத்திலிருந்து. நாகம் பிரகாஷ சர்வஷ்ய, நான் யார் யாரெல்லாம் வந்து சிற்றறிவுடைய சிற்றறிவு படைத்தவர்களுக்கும் மூடர்களுக்கும் நான் எப்பொழுதும் தோன்றுவதில்லை அப்படின்னு பகவான் வந்து சொல்கின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.